الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وشفيعنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله سبحانه وتعالى في القران الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى الى اخر الحديث كما قال عليه الصلاه والسلام رواه البخاري وعليكم الله وبركاته صلاتم سلامم حضرت صلى الله عليه وسلم அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபியூன் சஹாபா தாபியீன்கள் மேலும் கியாமத் நாள் வரை வரக்கூடிய முஸ்லிமான நல்லடியார்களான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாகும் மேலான அல்லாஹ்வுடைய கடமை நிறைவேற்ற வந்திருக்கும் எனதர்ம சகோதரர்களே அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு எவைகளை எடுத்து நடந்து கொள்ளுமாறு ஏவிருக்கின்றானோ கட்டளை திருக்கின்றானோ அவற்றை இயன்ற அளவு எடுத்து நடந்து கொள்ளுமாறோ எவற்றை விட்டு தவிர்ந்து கொள்ளுமாறு ஏவிருக்கின்றானோ கட்டளை திருக்கின்றானோ அவற்றை முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிக்கும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன் இத்தகுவா கண்ணியமான சகோதரர்களே அல்லா ஜல்ல ஜலாலஹு இவ்வளவு வாழக்கூடிய எங்களுக்கு ஒரு அழகான நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை தந்திருந்தான் மனிதன் எவ்வாறு நினைத்தானோ அவனுடைய இன்பங்கள் எவ்வாறு அடைய முடியுமான தேவைகள் இருந்ததோ இந்த அனைத்து வசதிகளையும் நம்முடைய அல்லா ஜல்ல ஜலாலஹு எமக்கு தந்திருந்தான் ஆனால் இன்றைய நாள் இன்றைய காலகட்டம் எங்களுடைய நிலைமை என்ன நிலைமையில இருக்கிறது என்றது ஒவ்வொருவருடைய வாயிலிருந்தும் வரக்கூடிய வார்த்தைகள் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறது எல்லா விஷயத்திலையும் கஷ்டம் எல்லா நிலைமைகளிலையும் கஷ்டம் ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமையை நோக்கி நாம பேசிக் கொண்டிருக்கிறோம் எல்லாருடைய வார்த்தைகளும் நாளை இதைவிட மோசமாக இருக்கும் நாளை இதைவிட மோசமாக இருக்கும் என்ற வார்த்தை தான் வந்து கொண்டிருக்கிறேன் தவிர நாளை யாரும் சிந்திக்கல இது ஏன் வந்துச்சு எதனால வந்துச்சு என்ன பிரச்சனையால வந்துச்சு இதுக்காக பேசக்கூடிய காரணங்களும் அப்பாவுகளை வச்சு உலகத்தில் நடக்கக்கூடிய எங்களுடைய அறிவுக்கு உட்பட்ட விஷயங்களை மட்டும் பேசிக்கொண்டு போனோம் கண்ணியமானவர்களே நாங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னதான் நாங்க நிம்மதியாக இருந்தோம் அந்த நிம்மதி இன்றைக்கு இல்லாம போச்சு நாங்க சுதந்திரமாக இருந்தோம் அந்த சுதந்திரம் இன்றைக்கு இல்லாம போச்சு அப்ப இதுக்கு என்ன ப்ராப்ளம் இதுக்கு என்ன நடந்துச்சு கண்ணியமானவர்களே ரகுலைக்கர் அல்லா ஜல்ல ஜலாலஹு குர்ஆன்ல சொல்றான் லைன் ஷக்கர்த்தும் லஸீதன்னக்கும் வலைன் கஃபர்த்தும் இன்ன அஸாபீ லஷதீத் அல்லாஹ்வுடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாகாது அவன் சொல்றான் நீங்க நன்றி செலுத்துவீங்கன்னு சொன்னால் நான் தரக்கூடிய நியமத்துகளுக்கு நீங்க நன்றி செலுத்துவீங்க என்று சொன்னா நான் அதில அதிகத்துவத்தை ஏற்படுத்துவேன் அபிவிருத்தியை ஏற்படுத்துவேன் நான் நன்றி உள்ளவர்களாக வாழ்ந்திருந்தால் நான் வாழ்ந்த வாழ்க்கையை மிக சிறந்த வாழ்க்கையை நான் இன்றைக்கு அனுபவிச்சிருக்கேன் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நாங்க என்ன தவறு செஞ்சோம் நாங்க என்ன அநியாயம் செஞ்சோம் நாங்க என்ன பாவம் பண்ணினோம் என்றதான் நாங்க சிந்திக்கிறோமே தவிர குர்ஆன் சொல்றத நாங்க யோசிக்கிறோம் இல்ல இன்னைக்கு நேர் மாற்றமாக ஒரு விஷயம் நடக்கும் பொழுது எங்களுடைய பாவம் அதற்கு காரணம் என்றதை நாங்க ஏற்றுக்கொண்டுதான் ஆகுது அல்லாஹ் சொல்றான் நீங்க நன்றி செலுத்துறீங்க என்று சொன்னா நன்றி உள்ளவர்களாக வாழ்ந்தீங்க என்று சொன்னா நாங்க அதிகத்துவத்தை ஏற்படுத்துவோம் அபிவிருத்தியை உண்டாக்குவோம் அதே நேரம் உலகின் கஃபர்த்தும் நீங்க நன்றி மறந்தவர்களாக நன்றி கெட்டவர்களாக நீங்க சுக்குர் செய்யாதவர்களாக இருந்தீங்க என்று சொன்னா அரபியினுடைய வாசகங்கள் ரொம்ப வித்தியாசமான ஒவ்வொரு வாசகத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு ஒரு எழுத்து கூடினாலும் அதுல பல அர்த்தங்கள் வாழும் இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய இன்னதுல ரொம்ப உறுதிப்படுத்திட்டு சொல்றான், ரொம்ப உறுதிப்படுத்தி அரபி தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்கலாம். என்னுடைய உங்களோட குடிய பத்தி அவளுக்கு தெரியா, அவன் குடிச்சா அந்த குட்டி ரொம்ப கடுமையாக இருக்கு. பார்க்கிறோம் ரொம்ப கஷ்டப்படுறோம், சிலருடைய வார்த்தைகள் ரொம்ப கஷ்டத்தை வெளிப்படுத்துது. இன்னைக்கு எங்களுக்கு தெரியாம இருந்ததுக்கு அனுபவிப்பவர்களுக்கு தெரியுமாக இருக்கும். எத்தனை குடும்பங்கள் ரெண்டு நேர சாப்பாடோட போறாங்க தெரியுமா? எத்தனை குடும்பங்கள் ஒரு நேர சாப்பாடோட சமாளிச்சு போறாங்கன்றது தெரியுமா? மக்களோட பிறந்தவங்களுக்கு விளங்கும் அவ்வளவு கஷ்டமான ஒரு நிலைமை. கண்ணியமானவர்கள் உதாரணத்துக்கு சொல்றேன், அஞ்சாம் நூற்றாண்டுல பக்தாதுல ஒரு பஞ்சம் வந்துச்சு. அஞ்சாம் நூற்றாண்டு கிட்டத்தட்ட 500 பின்னால பக்தாதுல ஒரு பஞ்சம் வந்துச்சு. அந்த பஞ்சத்துடைய நிலைமைய இவனு கஃபீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெளிவுபடுத்துறாங்க. இவனு முஃபலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, எப்படியான பஞ்சம் என்று சொன்னா மனிதர்கள் மனிதர்களை சாப்பிடக்கூடிய நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு. விசாரிச்சு பார்த்ததுல பெற்றோர் சாப்பிட்டிருக்கிறார்கள் குழந்தைகள் அப்பா பாதுகாக்க வேண்டும். சிந்திக்கலாம், ஒரு மனுஷன் அதுவும் ஒரு முஸ்லீம் இப்படி செஞ்சிருவாரா? சிந்தித்தார்கள், நாம் இருந்தால் இன்னொரு குழந்தையை உருவாக்கிக் கொள்ளலாம், நாம் உயிரோடு இருக்கணும். அதுக்கு எந்த சிந்தனை அவர்களுடைய சிந்தனையில இருந்துச்சு. ஒரு மாடி வீட்டை கொடுத்து ஒரு ரொட்டி துண்டு வாங்கி சாப்பிடுற ஒரு மனிதர், ஒரு வீடு ஒரு ரொட்டியினுடைய விலை, அவருடைய சிந்தனை எப்படி இருக்குது? நான் இருந்தா தான் இந்த வீட்டுக்கு பொறுமதி, நான் உயிர்வாழணும், இந்த வீட்டுக்கு பொறுமதி இல்ல, வீட்டை கொடுத்து ரொட்டி எடுக்கிறாங்க. சிந்திக்கலாம், இப்படி எல்லாம் நடக்குமா? இதெல்லாம் சாத்தியமா? யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு தேவையான ஒரு பொருள் என்ன விலை போனாலும் வாங்குறோமா இல்லையா? தேவையான ஒரு பொருள் என்ன விலை போனாலும் வாங்குறோம். அப்ப அவர்களுடைய தேவை வெறுமனே பசியா இருக்கும், அந்த பசியை போக்கிக் கொள்ள எதையும் செய்வார். அவ்வளவு கொடூரமான ஒரு காலம், அந்த நிலைமையிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். கண்ணியமானவர்களே, அப்ப நாம செய்யக்கூடிய பாவம் தான், வேற ஒன்றும் இல்லை. எங்களுடைய நன்றி கெட்ட தன்மை தான். சிலர் யோசிப்பாங்க, நாங்க தான் சரியா தொழுவோம், சரியா நோம்பு பிடிக்கிறோம், சரியா அச்சு செய்யறோம், தகாத் கொடுக்கிறோம், இதெல்லாம் செய்யறோம் தானே, அப்படி என்ன எங்களுக்கு என்ன சோதனை? கண்ணியமானவர்களே, நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம், நான் அமல் செய்யறோம் இல்லை என்று சொல்லல, நோம்பு பிடிக்கிறோம், அச்சு செய்யறோம், தகாத் கொடுக்கிறோம், உம்ராக்கு மேல உம்ரா செய்யறோம், நோம்பு மாசத்துல நோம்பு பிடிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா எங்களுடைய அமல் எப்படி தெரியுமா? வெறுமனே நாங்க கடமையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம், கடமையை நிறைவேற்றிக்கிறோம், மேலதிகமா எதுவும் செய்ய. உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றோம் பாருங்க, சின்ன குழந்தைகள் பெரியவர்கள் வரைக்கும் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் தான். என்ன ஹதீஸ்? ஜும்மாவுக்கு நேரத்தோட வந்தா ஒரு ஒட்டாவும் குர்பானி கொடுத்த நன்மை, ரெண்டாவது வரக்கூடியவர்களுக்கு ஒரு மாடு குர்பானி கொடுத்த நன்மை, அதுக்கு பின்னால வாரவனுக்கு ஒரு ஆடு, அதுக்கு பின்னால கோழி, அதுக்கு பின்னால முட்டை. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ். சில வீடுகள்ல சில பெண்மணிகள் சொல்லி இருப்பாங்க, நீங்க எவ்வளவு லேட் ஆகி போறீங்க, அவளுக்கு போனி விட்டு முட்டையும் கிடைக்காது. இப்படி கூட சில தாய்மார் சொல்லி இருப்பாங்க. அந்த அளவுக்கு பிரபல்யமான ஹதீஸ் அது. அரிஸ்த பின்தொடர்ல வருவது இமாம் பிம்பர்ல ஏழு குத்துபாவை ஓரம்பிச்சுட்டார் என்று சொன்னா வழக்குமார்கள் தன்னுடைய ஏடுகளை சுருட்டிக் கொண்டு அவர்களும் குத்துபாவை கேட்கறதுக்காக வேண்டி உட்கார்ந்துடுறாங்க. அப்ப அதுக்கு பின்னால வரக்கூடியவர்களுக்கு என்ன நன்மை சொல்லப்படுவது? அதுக்கு பின்னால வரக்கூடியவர்களுக்கு எந்த லிஸ்ட்ல அவங்க எழுதப்படுவாங்க சொன்னா வெறுமனே கடமையை நிறைவேற்றியவர். இவர்கள் என்ன செய்யறாங்க? கடமை, நாம கடமையை செஞ்சிட்டோம், மேலதிகமான எதுவும் எதிர்பார்க்கிறாங்க. இமாஜமாவோட கொடுந்தா 27 மடங்கு நன்மை. ஆனா என்னுடைய சிந்தனை இப்பதான் நுகர் அப்பலுக்கு முன்னுக்கு தொழுதுதான் சார் கடமையை நிறைவேற்றும். ரமலான் மாதத்துல மட்டும் நாம முடிக்கிறோம், இந்த நோக்கம் சரியா முடிக்கிறோமா? நிறைய குறைபாடுகளோட செய்கிறோம், ஆனா என்ன செய்யறோம்? பசியோட இருக்கிறோம், தாரிச்சிருக்கிறோம், கடமையை நிறைவேற்றோம். இப்படித்தான் அதிகமான அமல்கள் இருக்கு. ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் இது எல்லாரும். ஆனும் தான் நீங்களும் தான் எல்லாரும் இப்படித்தான் செஞ்சு வேலவியமா என்ன அமல் செய்யும்? வேலவியமா செய்யக்கூடிய அமல்கள் எதுவுமே இல்லை. எல்லாத்திலேயுமே நாங்க நிறைவேற்றின முதலாளியினுடைய திருப்தி அடைஞ்சு கொள்ள மாட்டான். அவருடைய சம்பளத்துல குறைபாடு ஏற்படும். கொஞ்ச நாள் அவரை வேலையில இருந்து எடுக்க மாட்டான். டைமுக்கு வாராரு போறாரு, ஆனா வேலை நீச்சு. இது வருவார் அதே நேரம் முதலாளிக்கு சரியான ஒரு திருப்தி சொன்னா இவருக்கு வேலையில சம்பள உயர்வு ஏற்படும், ப்ரமோஷன் கிடைக்கும், அவர் முன்னேறிக்கொண்டே போவார், அவருடைய வாழ்க்கையும் முன்னேறிக்கொண்டே போகும். இது இந்த உலகத்தினுடைய நன்மை, இந்த உலகத்தினுடைய வழிமுறை. இதே மாதிரி தான் ரப்பும் ரப்பும் காட்டித்தாரான். எப்படி இந்த உலகத்துக்கு நாம படைச்சு அனுப்பிக்கிற மக்கள் கடமையை மட்டும் நிறைவேற்றாங்கன்னா அவர்கள் கடமையை நிறைவேற்றிய கூலி அடைஞ்சு கொள்வாங்க. அவருடைய வாழ்க்கை அளவுல பேசிக் கொண்டிருக்க, அதுல குறைபாடு ஏற்பட்டா அவளை தூக்கி எல்லாம் விஷயத்துடுவார், கஷ்டப்படுத்துவார், ரொம்ப கஷ்டப்படுவார். அதே நேரம் அல்லாவுக்காக நேர காலத்தோட வாராங்க, இப்ப அதை செய்யறாங்க, சுமத்தான அமல்கள் ஈடுபடுறாங்க, அல்லாவுடைய திருப்தி அடைஞ்சு கூட ட்ரை பண்றாங்கன்னா அவருடைய திருப்பொருத்தம் இவர்களுக்கு கிடைக்கும். இவர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் இதுதான் உலகத்தினுடைய நல்லா காட்டுறாங்க. நாம யோசிக்கோ என்னுடைய மோசமாக இருந்து நல்லா வந்துச்சா, இல்ல நல்லா இருந்து மோசமா ஆயிடுச்சா? நாம யோசிக்கோ. நாம விடக்கூடிய பிறதானே, எங்களுடைய அமல்கள்ல திருப்தி இல்லை. நிறைய 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 அமல்கள்ல திருப்தி. என்ன கண்ணியமானவர்களே, அமல் செய்யணும் எப்படி என்று சொன்னா யாரும் பார்த்தா பொறாமப்படும். இப்படி அமல் செய்யறாங்களே, ஏன் எங்களுக்கு செய்யலாம்? நாங்க அவங்களுடைய அவங்களோட பொறாமைக்காக செய்யணும்னு சொன்னா நல்லாவுக்காக வேண்டிதான் செய்யணும். ஆனா அடுத்தவங்க ஆசைப்படணும், இவரை மாதிரி நானும் செய்யணும், இவரை மாதிரி நானும் அமல் செய்யணுமா? ஆனா இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையில அந்த ஆசை இல்ல, பாவத்துல இருக்கக்கூடிய இஷ்டம் இருக்குது, பாவம் நல்லா செஞ்சு கொண்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்ற பாருங்க, அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க ஆட்சியும் செஞ்சாங்க, 2 வருஷம் ஆட்சியும் செஞ்சாங்க. அவங்களுடைய ஆட்சி காலத்துல எந்த கஷ்டமும் முஸ்லிம்களுக்கு இருக்கல. முஸ்லிம்களுடைய நிலைமை எப்படி மாறிச்சிருந்தா, இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டம் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லாம இருந்த சஹாபாக்கள் பின்னால ஜகாத் கொடுக்கக்கூடியவர்களாக மாறினாங்க. ஒரு 100 ஆண்டு கணக்கல்ல, 100 ஆண்டு கடந்துச்சு. இவன் உமர் பின் அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி காலத்துல ஜகாத்துடைய சொத்துக்களை எடுத்துக்கொண்டு நீதி ரீதியாக சுத்தினாங்க. ஜகாத் கொடுக்கறதுக்காக ஜகாத்தை எடுக்க தகுதியான மக்கள் இல்ல, அவங்க எல்லாம் பணக்காங்க. அவங்க வெறுமனே வாழ்ந்தது அல்லாஹ் திருப்திப்படுத்தணும் என்ற வாழ்க்கை. சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று கூடியிருப்பாங்க, சுபவுதொழுவ முடிஞ்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்பாங்க, யார் இந்த ஒரு மிஸ்கீனுக்கு உணவு அளிச்சதுன்னு கேட்பாங்க. எல்லா சஹாபாக்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோத்த முகத்தை பார்த்து கொள்வாங்க. என்னண்டா, இப்பதான் சுபவம் தொலைஞ்சிருக்கிறோம், இதுக்கு பின்னாலதான் போகணும், யாருக்காவது சதக்காசு. ஆனா அதுல தகுப்பட்ட சுத்திகள் எல்லாம் கையை தூக்குவாங்க, யார சுரல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் வரக்கூடிய நேரம் ஒரு மிஸ்கீனுக்கு உணவு அளிச்சுட்டு வந்தேன். அந்த சுபம் இல்ல சதக்காவுடைய நன்றி செலுத்துவாங்க.
இன்னொரு நாள் கேட்கிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுபோதுலே கொண்டு கூடிக்கக்கூடிய சஹாபாக்கள்கிட்ட யார் இந்த ஒரு நோயாளிய நோய் விசாரிச்சுட்டு வந்து சஹாபாக்கள் கொஞ்சம் பாக்குறாங்க, இதுக்கு பின்னாலதான் யாரு நோயாளின்றதே தெரியவர் ஜனாதிபதியா இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் சுபோதனத்துக்கு ஒரு நேரத்துக்கு பேசிட்டு தான் வருவாங்க. அது சுமரல் இல்லாம ஒரு பழக்கம் இருக்குது. அதுல நவபக்க சித்திகள் இல்லாம என்ன அமல் செய்யறாங்க, என்ன செய்யறாங்க, என்ன செய்யறாங்க என்ன நேரம் தேடிக்கொண்டே இருப்பாரு. ஆனா அவரும் செய்யணுமே தான் பாக்குறாங்க. இவர் ஏன் இந்த வீட்டுக்குள்ள பேசிட்டு பேசிட்டு வாராரு? ஜனாதிபதியாக இருக்கிற ஜனாதிபதி செய்யக்கூடிய செயல் பேசி பாக்குறாங்க. ஒரு நாள் மறைஞ்சிருந்து அந்த வீட்டுக்குள்ள கண் தெரியாத ஒரு வயதான மூதாட்டி பெண்மணி உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஜனாதிபதி போறாரு. அந்த பெண்ணுக்கு தெரியா வாரது ஜனாதிபதி என்றதும் தெரியா, வாரது அபுபக்கர் ரலியல்லாஹு என்றதும் தெரியா. ஏன் கண் தெரியா அந்த பெண்மணி? பேசி அந்த பெண்மணியினுடைய ஆடைகளை எல்லாம் கழுவி சுத்தம் செஞ்சு உடல்லாம் கிளியர் பண்ணிட்டு அந்த பெண்ணுக்கு சாப்பாடும் கொடுத்துட்டு தான் அதுல அபுபக்கர் சித்திகள் இல்லாம வேலைக்கு போவாங்க. என்ன வேலை? அரசாங்க வேலையை பாக்குறதுக்கு போவாங்க. இப்படி ஒரு ஜனாதிபதி. அதுல அபுபக்கர் சித்திகள் எல்லாம் ஒப்பாட்டு ஆயிட்டாங்க. அடுத்த ஜனாதிபதியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாராங்க. ஜனாதிபதியுடைய எல்லா வேலையும் பொறுப்பெடுக்கிற உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வேலையை சேர்ந்து எடுக்கிறாங்க. ஆனா அந்த பெண்மணிக்கு தெரியாது அபுபக்கர் சித்திகள் எல்லாம் ஒப்பாத்து ஆயிட்டாங்க என்றது தெரியாது. ஆனா அந்த பெண்மணி முழுக்க முழுக்க அவருக்கு தெரியும் ஜனாதிபதி மௌத் என்றது தெரியும். ஆனா இதை விட்டுக்கு வாரது ஜனாதிபதி என்றது அவருக்கு தெரியும். அதனாலதான் அவருக்கு தெரியும். இப்ப அடுத்த நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதே வேலையை செய்ய போறாங்க. எப்படி சுபவ தொழுது முடிச்சு அப்படியே அந்த வீட்டுக்கும் போறாங்க. பெண்மணியினுடைய ஆடைகளை எல்லாம் சுத்தம் செஞ்சு கழுவி போடுறாங்க. உடையும் ஃபுல்லா சுத்தம் செஞ்சாங்க. சாப்பாடை கொண்டு போய்த்து கொடுத்தாங்க. முதல் பேரித்தம் பழத்தை சாப்பிட்ட பெண்மணி கேட்டான். பேரித்தம்பழம்னா சாப்பாடு ஈச்சம்பழம். ஒரு ஈச்சம்பழம் எடுத்து வாயில போட்டான். போட்டதோட கேட்ட பெண்மணி கேள்வி, வளமையாக வார அந்த நபர் பார்த்தாகித்தானால் உமரையில் அவளுக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு. எப்படி இந்த பெண்மணிக்கு இந்த விஷயம் தெரியும்? கேட்டாங்க, தாயே உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் வந்திருக்கிறதே வேற ஆள் என்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? அரபியில் ஒரு வாட்ஸ்அப் பதிவு பதிவு இந்த வாட்ஸ்அப்பு கீழே அதற்கு சம்பவமும் பதிவு பதிவு சொன்னாங்க. அந்த பெண்மணி துதினி விட்டம் தன் சாமின் குண்டுவா ஏ மனிதா, நீ எனக்கு ஈச்ச பழத்தை தந்தீங்க, ஆனா அதுல இருக்கிற கொட்டை எடுக்கல பாத்தீங்களா? அந்த பேரித்தம் பல கொட்டை சொல்லிச்சு. அதுல தவபக்க சித்திகள் எல்லாம் ஏனென்றா அதுல தவபக்க சித்திகள் எல்லாம் கண் தெரியாத மூதாட்டி கொட்டையோட சாப்பிட்டா கஷ்டப்படுவாங்க. அதுல இருக்கக்கூடிய விதைகளை கூட கலக்கிட்டு தான் வெறுமனே பதத்துண்ட கொடுப்பாங்க சாப்பிடுறதுக்கு. இது அதுல குமரல் எல்லாம் எல்லாத்தையும் கவனிச்சவங்க இந்த ஒரு விஷயம் கவனிக்க கிடைக்கல. கொட்டையோட கொடுத்தாங்க. அந்த கொட்டை சொல்லிச்சு அதுல சுமார தவபக்க சித்திகள் எல்லாம் ஒப்பாட்டாயிட்டாங்க. இதுவாம் இப்படித்தான் அவன் செய்யும். இவங்களுக்கு பஞ்சம் வருவான், இவங்களுக்கு கஷ்டம் வருவான், வாய்ப்பே இல்ல. அந்த அளவுக்கு தேடி 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 அமல் செய்யக்கூடியவர்கள் சகாப் கண்ணியமானவர்களே. நாங்க விடக்கூடிய பிழை இது. சிலர் யோசிப்பாங்க, சரி கஷ்ட காலம் வரப்போகுது, அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்வோம், அதுக்கு இப்படி செஞ்சு கொள்வோம், அதுக்கு அப்படி செஞ்சு கொள்வோம், முன்னேற்பாடாக இதை செஞ்சு கொள்வோம், அதை செஞ்சு கொள்வோம். சிலருடைய சிந்தனை அப்படி இருக்கும். எல்லாம் நாம் காத்துல வச்சு கொள்வோம். உலகத்துல ஒரு பிரச்சனைன்னு சொன்னா அதை எங்களுக்கு சமாளிக்கலாம், அல்லாஹ் சமாளிக்கக்கூடிய சக்தியையும் தருவான். ஆனா அதே நேரம் அதுவே அல்லாஹ்வினுடைய ஒரு சோதனையாக இருந்தால் அதை எங்களுக்கு சமாளிக்கலாம். அவனை திருப்திப்படுத்திதான் சமாளிக்கலாம். அலஹ சம்பவம் அதிசயப்படுத்தது. ஹாரூன் ரஷீத் ரஷ்மஹும் அல்லாஹ்வுடைய சம்பவம். ஹாரூன் ரஷீத் அப்பாசியாக்கட்ட காலத்துல வந்து அரசர், ஒரு மன்னர். நீதமான ஆட்சி, நிம்மதியான வாழ்க்கையை மக்களுக்கு கொடுத்தார்.
என்ன பிரச்சனை வந்தாலும் அதை முன்கூட்டி ஆராய்ஞ்சு அதுக்குரிய தீர்வும் சொல்யூஷனும் செய்யக்கூடியவர் அப்படி. ஆனாலும் இவருக்கு சில பிரச்சனைகளை சமாளிக்க இயலாம், சமாளிச்சு கொள்ளலாம். இது எப்படி செய்தேன் அந்த மூளைக்கு பண்ண முடியும். ஒரு நாள் யஷ்யபு ஹாலித் ரஹ்மத்துல்லாஹி சந்திக்கிறதுக்காக வெளி போனார். அவரோட இமாம் ஒரு மார்க்க அறிஞர் இவரை பார்க்க போறார். ஜனாதிபதியில் ஆலோசனை கூட வச்சிருப்பாங்களே, அப்படியான ஆலோசனை செய்யறதுக்காக மஷோரா செய்யறதுக்காக யஷ்யபு ஹாலித் ரஹ்மத்துல்லாஹி போறாங்க. இந்த எல்லா விஷயங்களையும் சொல்றாங்க. யஷ்யபு ஹாலித் ரஹ்மத்துல்லாஹி அவங்க ஹாரூன் ரஷீத பார்த்து ஒரு கதை சொல்றாங்க. நான் ஒரு கதை சொல்றேன். அந்த கதை ஐயப்பன் ஹாலித் ரஹ்மத்துல்லாஹி அவங்க ஹாரூன் ரஷீதுக்கு சொன்ன கதை. ஹாரூன் ரஷீத் கிட்ட ஒரு கதையை வந்து சொன்னாங்க. ஒரு காடு, இந்த காட்டுல ஒரு வெண் குரங்கு வாழ்ந்து வருது. அந்த குரங்குக்கு ஒரு சின்ன குட்டி குரங்கு கொண்டு இருந்துச்சு, அதாவது தன்னுடைய குழந்தை. அந்த குட்டியோட சரியான அன்பும் பாசமும் வச்சு பாதுகாத்து எல்லா விஷயத்திலிருந்தும் பாதுகாத்துக்கொண்டு வந்துச்சு. ஒரு நாள் அந்த தாய் குரங்குக்கு ஒரு பிரயாணம் போக வேண்டிய ஒரு தேவை வரும். அதனுடைய முழு சிந்தனையும் இந்த தாய் குரங்குக்கு இந்த குட்டி குரங்கு எப்படி பாதுகாக்கு. தேடி தேடி யோசிச்சு யோசிச்சு கடைசியாக சிங்கத்துக்கிட்ட வந்துச்சு. சிங்கத்துக்கிட்ட வந்து சொல்லிச்சு, என்ன குட்டியை கொஞ்சம் பாதுகாத்து போங்க, நான் ஒரு பிரயாணம் போவோம். ஹாலித்ரஹ்மல்லா சொன்ன சிங்கம் அதை பொறுப்படுத்துச்சு. எப்படி பாதுகாச்சதா, அந்த சிங்கம் எங்க போனாலும் அதனுடைய முதுகுக்கு மேலாலத்தான் அந்த குட்டி குரங்கிருக்கு. ஓநாய்கிட்ட இருந்து புலிக்கிட்ட இருந்து கடூர மிருகங்கள் எல்லாத்துக்கிட்ட இருந்தும் அந்த குட்டியை பாதுகாத்துக்கணும். ஒரு நாள் சிங்கம் வேட்டைக்கு போகுது, குட்டி குரங்கு முதுகுல இருக்குது. திடீரென ஒரு கழுகு பறந்து வந்து அந்த குட்டியை கட்டி கொண்டு கழுகு கழிச்சு தாய் குரங்கு வருது. என்னுடைய குட்டி எங்க அரசரே கத்தியமா கேட்டு சிங்கம் நடந்தது சொன்னதோட அந்த குரங்குக்கு கோபம். நீங்க காத்துக்கே ராஜா, நீங்க பாதுகாப்பீங்கன்னு தான் தந்தை, நீங்க எப்படி செஞ்சிட்டீங்க, எப்படி அநியாயம் செஞ்சிட்டீங்கன்னு சொல்லி அந்த சிங்கத்தை பார்த்து கண்டுமையாக பேசாரு. எல்லாத்தையும் பொறுமையாக சிங்கம் கேட்டுக்கொண்டு இருந்ததுக்கு சிங்கம் சொல்லிச்சு, நான் இந்த காத்துக்கு தான் ராஜா, தரை வழியாக வந்த எல்லா ஆபத்துல இருந்தும் உன்னை குட்டியை நான் பாதுகாத்தேன். பூமியில இருந்து எந்த ஆபத்தும் வரல, வந்த ஆபத்து பறந்து வந்துச்சு, வானத்துல இருந்து வந்துச்சு, அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல, அது கத்தி கொண்டு பெய்திருச்சு, என்னால ஒன்றும் செய்யலாம். இந்த கதையை ஹாலித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லிட்டு ஹாரூன் ரஷீத பார்த்து சொன்னாங்க, ஏ ஹாரூன் ரஷீத், இது மாதிரி தான் உங்களுடைய ஆளுக்கு, நீங்களும் தலைக்கு தான அரசர், தரை வழியாக வரக்கூடியவர்களுக்கு சமாளிக்கலாம், ஆனா அல்லாஹ்வின் புறத்தால் வரக்கூடிய சோதனைகளை அவங்களுக்கும் காப்பாற்றுகிறான். அதுக்கு மக்கள் எல்லாரும் சீராக சிறப்பாக இருக்கும். மக்கள் நீதமானவர்களாக இருக்கும். நீதமானவர்களாக இருந்தால் உலகத்தில் எந்த விதமான அநீதியும் நடக்காது. யோசிப்பாங்க, இப்படி இருந்தாலும் கழுகு வந்து குழந்தை தூக்கிட்டு போறது நடக்கத்தானே போகுது. இமாம் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி காலம் நீதமான ஆட்சி, சரியான நீதமான ஆட்சி, ஒரே 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 குடத்துல ஒரே தொட்டியில ஓனாயும் ஆடும் சேர்ந்து தண்ணி குடிச்சுச்சு. அந்த ஓனாய் இந்த ஆட்ட தாக்கல் வரலாறு இருக்கு, வரலாறு சொல்லுது, அவ்வளவு நீதமான ஆட்சி. எல்லாரும் கண்ணியமானவர்கள், அப்ப எங்களுடைய அமல்களின் குறைபாடுதான் நாங்களும் சேர்ந்து பேசுறதுல அர்த்தம் இல்ல. எங்கட வாழ்க்கை சேஞ்சா, எப்படி சேஞ்ச், அல்லாஹ்வுடைய திருப்தியா இருக்கு. சந்தர்ப்பத்திலையும் பெரிய சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் தாரா. எப்படியான சந்தர்ப்பம் என்றா, நுழைச்சாவுடைய பத்துல செய்யற அமல்தான் அல்லாஹ்வுக்கு மிச்சம் இருக்கும். அதனால அவசியமாக மொத்தமாக பத்தாவது நாள் பெருநாளை தவிர்த்து மற்ற ஒன்பது நாளும் நோக்க முடியும்.
ஹிஜ்ஜாவுடைய முதல் 9 நாள் நோக்கம் இதுன்னு அல்லாஹ்வுக்கு மிச்சம் ஒருத்தரை சமாளிக்கிறதா இருந்தா ஒருத்தரை நாங்க உலகத்துல ஒருத்தரை நாங்க சமாளிப்போனோம் அவரை சந்தோஷப்படுத்தணும் சொன்னா அவருக்கு சந்தோஷமான விஷயங்களை கொடுக்கணும் அவரை ஆசைப்படுற விஷயங்களை கொடுக்கணும். இப்ப நாங்க அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வேண்டிய தேவையில் இருக்கிறோம். அவருடைய சந்தோஷம் எங்களுக்கு முக்கியம். அதனால எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். இதுல அமல் செஞ்சு அல்லாஹ் மிச்சம் விருப்பம் அவனால இதுல அதிகமாக அமல் செய்யணும், இதுல அதிகமாக தொப்பா செய்யணும், இதுல அதிகமாக நாங்கள் தப்பா செய்யணும், இதுல அதிகமாக நோக்கல ஈடுபடணும், அதிகமாக நோம பிடிக்கணும். இப்படி செஞ்சு அவங்களுடைய திருப்தி அனுப்பணும். கண்ணியமானவர்களே, அதுலயும் ஆக திறப்போ நாளைய தினம் அறப்பாவுடைய 9 அரபாவுடைய தினம். இந்த நாள் நோம்பு பிடிக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னானா, "துக்ஃபிரு ஸனத்தல்லதி அல்லாஹு ஸனத்தல்லதி பாதஹு." முன்னால் ஒரு வருஷம், பின்னால் ஒரு வருஷம், ரெண்டு வருஷத்துடைய பாவங்களுக்கு இந்த நோம்பு குற்றம் பரிகாரமாகும். நாளை விஷயம் இந்த நோம்பு மிஸ் பண்ணாம நாளை ஒரு நாள் நாளைய அருகது மேலான கண்ணியமானவர்களே, உதவியாளருடைய சில சட்டத்திட்டங்கள் இதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைக்கு சிலர் யோசிக்கக்கூடிய சில விஷயங்கள் தான், இந்த மக்கள் கஷ்டத்துல இருக்கிறாங்க, தியாகத்துல இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால நாங்க உதவியா கொடுக்கற சல்லிய நாங்க யாராவது சதக்கா செய்யலாமா, உதவியாவுடைய நன்மை கிடைக்குமா, இப்படியெல்லாம் சில கேள்விகள் வரும். அல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, அதாவது ஹஜ்ஜு பெருநாளுடைய தினத்துல செய்யப்படக்கூடிய அமல்கள்ல அல்லாஹ்வுக்கு மிச்ச விருப்பமான அமல் இஹ்ராம் ரத்த ஓட்டம். இந்த ரத்த ஓட்டத்தை செஞ்சா உதவியாவுடைய நன்மை கிடைக்கும். அது எல்லாம் சதக்கா செஞ்சா சதக்காவுடைய நன்மை கிடைக்கும். மேலதிகமா சதக்காவுடைய நன்மை கிடைக்கும். கொடுக்கக்கூடிய அது மாடாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், ரெண்டு வருஷம் பூர்த்தி ஆகினதா இருக்கணும், செம்மறி ஆடாக இருந்தால் மட்டும் ஒரு வருஷம் பூர்த்தி ஆகின ஆடு பூர்த்தியாக இரண்டாவதுக்குள்ள நுழைஞ்சது, மாடாக இருந்தாலும் ரெண்டு வருஷம் பூர்த்தியாகி மூணாவதுக்குள்ள நுழைஞ்ச மாடு, அதுல நொண்டியாக இருக்கக்கூடியது, பார்வை இல்லாமல் இருக்கக்கூடியது, மொத்தமாக சொல்வதாக இருந்தால் சதையை குறைக்கக்கூடிய எந்த குறையும் இல்லாமல் ரொம்ப நெருஞ்சிருக்க கூடாது, நோய்வாய்ப்பட்டிருக்க கூடாது, இப்படி இல்லாம ஒரு சகியான ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு மாடையோ ஒரு ஆடையோ எடுத்து குருபானை கொடுக்கணும். குருபானுடைய அமல் செய்யலாம் வேண்டும். இந்த கஷ்டம், இந்த திப்பந்தம் சிரமம், இந்த திப்பந்தம் இருவல், இப்படி நாங்க ஒதுங்கிட கூடாது. அல்லாஹ்வுக்காகவும் செய்யப்படக்கூடிய விஷயங்கள் தான் அல்லாஹ்வுடைய கோபத்தை தரும், அவருடைய சந்தோஷத்தை வரவரை உலகத்துக்கு நிம்மதி. அதாவதுல நாங்க ஒரு மாடையோ ஆடையோ எடுத்து கொடுக்கறது, ஒரு ஆடு கொடுக்கறதாக இருந்தால் மொத்த சொந்தமாக கொடுக்கணும், ஒரு மாடு கொடுக்கறதாக இருந்தால் 7 பங்குகளாக சேர்த்து 7 பேர் சேர்ந்து ஒரு மாடு கொடுக்கணும். ஆனா கொடுக்கக்கூடிய விஷயத்துல மிச்சம் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் தான், அறுவடக்கூடிய அந்த பிராணியில இருந்து அந்நியர்களுக்கு எந்த ஒரு பங்கும் போக முடியாது. இது ஒரு விவாதத்துக்காக அறுக்கப்படுறது, அந்நியர்களுக்கு கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் வாங்கி கொடுக்கணும், இதால கொடுக்க முடியும். அதுபோல அறுக்கிறவருக்கு கூலியா அறுக்கிறவருக்கு ஒரு பங்கு அவர் சந்தோஷம் கொடுக்கறதா இருந்தா கொடுக்கலாம், அறுக்கிறவருக்கு கூலியாக இதுல இருந்து எதுவுமே கொடுக்க முடியாது. உதாரணத்துக்கு ஒரு மாடு அறுக்கிறதுக்கு 7000 ரூபாய் 8000 ரூபாய் கேட்கறாங்க, 2000 ரூபாய் இருக்குது. இப்ப நாங்க சொல்றோம், நீங்க ஒரு பாஸ்பர் எடுத்து போங்க, 6000 ரூபாய் தாரு, இல்ல 5000 ரூபாய் தாரணா இது கூட பூர்த்தியாக கொடுக்கணும். நேரடியமாக கொடுக்குறீங்களா பார்சல், அது வேற, அப்படி கொடுக்கல. ஆனா கூலியாக தோலையும் கொடுக்க முடியாது, ஒரு தலையையும் கொடுக்க முடியாது, எதையும் கொடுக்க. அடுத்தது உதவியாவுடைய இறைச்சி விற்க முடியாது. அடுத்த முக்கியமான விஷயம், முக்கியமான என்னன்னா, ஒரு காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உதவியாவுடைய இறைச்ச 3 நாளைக்கு மேல வச்சுக்கொள்றதை தடுத்தான். உலமாக்கள் அதனுடைய காரணம் தெரிகிறாங்க, ஏழைய மக்களுக்கு இது கிடைக்காம வைக்கிறோம், நிறைய பேருக்கு இந்த இறைச்சி கிடைக்கவில்லை என்றதால தான் தடுத்தாங்க. பிற்காலத்தில் அதிகமாக குர்பானிகள் அதிகமாக உலசியாக்கள் கொடுக்கப்பட்டதால இந்த தடை தீங்கிருச்சு, இந்த தடை இப்ப இல்லை, வச்சுக்கொள்ளையே இல்லை. அதையும் தெளிவா சொல்றேன், இப்ப விளக்கா எல்லாத்தையும் தெளிவா சொல்ல வச்சுக்கொள்ள ஏதும். ஆனா தடுக்கப்பட்ட நோக்கம் என்ன, வேலை அவர்களுக்கும் கிடைக்கணும் என்ற ஒரு காலம். ஆனா இன்றைய காலம் ரொம்ப தேவை இருக்குது நிறைய மக்கள், அதனால சேமிச்சு வச்சுக்கொள்ளலாம். சேமிச்சு வச்சுக்கொள்ள ஏழாங்கிறது இல்ல, வச்சுக்கொள்ளலாம், ஆனாலும் ஏழையவர்களுக்கு கிடைக்கிறதுக்காக.
சேமிச்சு வச்சுக் கொள்ளாம ஏனையவர்களுக்கும் பங்குறது முறையாக பங்கிடக்கூடிய நேரம் ஒவ்வொரு மாதம் அது அறுக்கப்படக்கூடியது மூன்று பங்குகளாக பங்கு வைக்கப்பட வேண்டும். சரி, ஏழு பேர் சேர்ந்து கொடுக்கலாம, ஏழு பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பங்குதான் தருவதுதான், அந்த ஒவ்வொருத்தருடைய பங்கும் மூன்று பங்குகளாக பங்கு வைக்கப்பட வேண்டும். அதுல முதல் பங்கு தனக்கோ தன்னுடைய குடும்பத்துக்கு பாதிச்சு கொள்ளலாம், இன்னொரு பங்கு உறவினர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும், இன்னொரு பங்கு அது ஏழைகளுடைய பங்கு, ஏழைகள் அயலவர்கள் இவர்களுக்குரிய பங்காக அது கொடுக்கப்பட வேண்டும். இதை விசேஷமா யாராவது கேட்டு வந்தா அவங்களுக்கு கட்டாயம் கொடுக்கப்படுது. ஆனா கேட்க கூடாதுன்னு மார்க்கம் சொல்லிருக்கு, கேட்கறது முறை இல்லை, ஆனா கேட்டா கொடுக்க சொல்லி மார்க்கம் சொல்லி. இதுல நடக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, இந்த அதிகமானவங்க ஏழைகளுடைய பங்கையும் சேர்த்து குடும்பத்துக்குள்ளே கொடுக்கறாங்க. வேற குடும்பத்திலே ஏழைகள் இருக்கிறாங்க தான் நன்மைன்ன முதலாவது சொத்து ரத்தம் பூமியில குழுவதற்கு முன்னால் அந்த கொடுக்கக்கூடிய எல்லா பாவங்களையும் மல்ல மனுச்சு, அதுக்கு பின்னால் அதனுடைய சதை முடி கொம்பு தாய் முள்ளு எல்லாம் நிரப்பமாக ஒரு நன்மைகளாக கொடுக்கப்படுவது மேலதிக பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுக்கு பின்னால மேலதிக நன்மைகளாக கொடுக்கப்பட்டு. அதனால மேலான கண்ணியமானவர்களே, இந்த அமல்களை நாங்களும் கலந்து கொள்வோம். அதுக்கு ஹஜ்ஜாதிகளுக்கு அரப்பா எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஹஜ் செய்ய இயலாத எங்களுக்கு அரப்பாவுடைய நோன்பு ரொம்ப முக்கியமான ஒரு அந்த நோன்பையும் நாம குடிச்சு அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைந்து அவருடைய கோபத்திலிருந்து விலகி உலகத்தினுடைய எல்லா பிரச்சனைகளும் இல்லாமல் போவதற்கு எங்களுடைய அமலையும் ஒரு காரணமாக ஆக்கி நானும் ஒரு சிறந்த மனிதனாக மாறுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் திருப்பி செய்வோம். நாங்கள் எங்களுடைய பாவங்களை மணி தருவாயாக, எல்லாம் கட்சியுடைய பாவங்களை மணி தருவாயாக, எல்லா உறவினர்களுடைய பாவங்களை மணி தருவாயாக, எல்லாம் உரியாவில் கடந்து கொள்ளக்கூடிய எல்லா மக்களுக்கும் எல்லா விஷயங்களும் போய் சேர்வதற்கு எங்களுடைய அமல்களை பொருந்தி போயாலா, எங்களுடைய பொருளாதார நெருக்கடிகளை லேசா கிரியாலா, கஷ்டங்களை லேசா கிரியாலா, நிம்மதி சந்தோஷம் கண்ணியம் காமத்தை தந்திரியாலா, கேட்டது வாக்களை கபூர் செஞ்சிருக்கா, வாக்கு தாவான.